அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் பெருகி வரும் இக்காலங்களில் பிசாசை எதிர்க்கும் பட்டயமாகிய வேதத்தை நாம் ஆராய்வோமா?
ஆசையாகினின் கோவே உமக்கு நந்த ஸ்தோத்திரம் தே. பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே சிறையிருப்பிலிருந்து கானான் தேசத்திற்கு திரும்ப வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக எகிப்தியர், பெர்சியர், எபூசியர், கானானியர், மோவாபியர், அம்மோனியர் இவர்களின் அருவறுப்புக்கு விலகி இருக்காமல் பெண் கொண்டு பெண் கொடுத்து தேவனை விட்டு தூரம் போனார்கள் என்று பார்த்தோம். இதை கேள்விப்பட்ட இஸ்ரா மனமுடைந்து தேவனிடத்திலே பாரத்தோடு ஜெபித்த ஜெபத்தையும் சிந்தித்தோம். அந்த ஜெப வேளைக்கு பிறகு இப்பொழுது எழுப்புதல் ஆரம்பமாகிறது. எழுப்புதல் எப்பொழுதுமே ஒரு மறுமலர்ச்சிக்குள்ளே வழிநடத்தும். உண்மையான எழுப்புதல் ஏற்படும் பொழுது அதன் விளைவுகளை கண்டறிய கை ரேகை நிபுணர்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. விளைவுகள் வெட்ட வெளிச்சமாயிருக்கும். இஸ்ரா 10 முதலாம் வசனம். இஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே இஸ்ரா ஜெபித்து முடித்தபொழுது ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பாவ உணர்வு உண்டாயிற்று. ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, இதுதான் இன்றும் தேவையானது. கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலே பாவ உணர்வு உண்டாக வேண்டும். இஸ்ரா 10:2 வசனம். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா இஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்துக் கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆயிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. தங்கள் பாவங்களை குறித்து உணர்வடைந்து அதை அறிக்கை செய்யும்படியாய் கூடி வந்த ஜனங்களின் பிரதிநிதியாக இந்த செக்கனியா பேசுகிறான். எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். மிக தெளிவான ஒரு பாவ அறிக்கை இது. நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய பெண்களை சேர்த்துக் கொண்டோம். பிரியமானவர்களே, இதுதான் பாவத்தை குறித்து குறிப்பாக செயல்படுவது என்பது. பொதுவாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்வதல்ல, குறிப்பாக செய்ததை அப்படியே சொல்வது. அவர்கள் செய்த காரியம் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமானது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போய்விட்டார்கள். இப்பொழுது தேவனுடைய இரக்கத்தை நம்பியவனாக இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை உண்டு என்று கர்த்தர் மேலே நம்பிக்கையோட பேசுகிறான். இஸ்ரா 10:3 வசனம். இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. அங்கே இன்னும் சிலர் பாவ அறிக்கை செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்தது மட்டுமல்ல, கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள் தங்கள் வாழ்க்கையிலே செயல்பட அனுமதித்தார்கள். அவர்களுக்கு பாவத்தை குறித்து தெளிவாக எடுத்து சொன்னபொழுது மனசாபப்பட்டு அறிக்கை செய்தார்கள். சாக்கு போக்குகளை சொல்வதற்கோ பாவங்களை மூடுவதற்கோ அவர்கள் முயலவில்லை. நேராக கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள், அறிக்கை செய்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படியே செய்கிறார்கள். இஸ்ரா 10:4-6 வரை வாசிக்கிறேன். எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது, நாங்களும் உம்மோடே கூட இருப்போம், நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றான். அப்பொழுது இஸ்ரா எழுந்திருந்து ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிட சொன்னான். அவர்கள் ஆணையிட்டார்கள். அதன் பின்பு இஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தை நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை மீறுவது என்பது பயங்கரமான ஒரு காரியம். இப்பொழுது மனதிலே மிகவும் துக்கத்தோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்திலே வருகிறார்கள். வேத வசனங்களை அவர்கள் படிக்க துவங்கிய பொழுது ஜனங்கள் மனம் திரும்புதலுக்குள்ளே கடந்து வந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அங்கேதான் எழுப்புதல் உண்டாக வேண்டும். முதலாவதாக நாம் கர்த்தருடைய வார்த்தை அண்டைக்கு வர வேண்டும். அப்பொழுது அது நம்முடைய குற்றங்களை நமக்கு உணர்த்துகிறது. தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு நாம் வாழவில்லை என்பதை அது நமக்கு காட்டுகிறது. எழுதப்பட்டுள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோம் என்பதை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் அவரண்டை பாவ அறிக்கை செய்யும்படியாக கடந்து செல்லும் பொழுது உண்மையான மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. விளைவென்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்புதல் அடைகிறார்கள். இன்று கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியிலே மனம் திரும்புதலை குறித்து பேசுவதிலேயே அதிகமாக நம்முடைய நேரத்தை நாம் செலவழிக்கிறோம். கர்த்தரை அறியாத மக்களை பார்த்து நாம் மனம் திரும்புங்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரண்டை வரும்பொழுது ஒரு காரியம் நடைபெறுகிறது. தெசலோனிக்கேயர் சபையிலே இது நடைபெற்றது. 1 தெசலோனிக்கேயர் 1:9, ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பினதையும், விக்கிரங்களை விட்டு திரும்பும் முன்னதாக தேவனுக்கு நேராக திரும்பினார்கள். மனம் திரும்புதல் விசுவாசத்திற்கு முந்துகிறதல்ல, விசுவாசம் முன் செல்கிறது, மனம் திரும்புதல் அதை தொடர்ந்து செல்கிறது. பகலும் இரவும் எப்படி ஒன்றை தொடர்ந்து ஒன்று வருகிறதோ அதுபோலத்தான். விசுவாசத்தை தொடர்ந்து மனம் திரும்புதல் உண்டாகவில்லை என்றால் விசுவாசம் உண்மையான விசுவாசம் அல்ல, அது ரட்சிப்புக்கு நேரான விசுவாசம் அல்ல. இன்னைக்கு திருச்சபையிலே மனம் திரும்புதல் மிக குறைவாயிருக்கிறது. திருச்சபை மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் சொல்வதை வேதத்திலே நீங்கள் எப்பொழுதாவது படித்ததுண்டா? சின்ன ஆசியாவிலே இருந்த 7 சபைகளுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் கொடுத்த செய்தியிலே 2 சபைகளை தவிர மற்ற 5 சபைகளையும் பார்த்து மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு என்றுதான் சொல்கிறார். விசுவாசிகளை பார்த்து மனம் திரும்பு என்று சொல்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து அவர் அவ்வாறு கூறுவதில்லை. இன்றைக்கு சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், அரசியல் தலைவர்கள், தேசத்தின் தலைவர்கள் ஜெப நாளை கூறி அறிவிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இஸ்ரா ஏத்தியர்களை பார்த்தோ, பெர்சியர்களை பார்த்தோ, எபூசியரை பார்த்தோ ஜெப நாளுக்கு அழைக்கவில்லை. எந்த ஒரு தேசத்திலேயும் விசுவாசிகள் குறைந்த எண்ணிக்கை உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். பொதுவாகவே சமுதாயத்திலே சிறுபான்மையினர் சொல்வதை கேட்கிறார்கள். ஆனால் வேதத்தை பூரணமாக விசுவாசிக்கும் விசுவாசிகளை குறித்து யாரும் கேட்கிறதில்லை. தேவன் திருச்சபையை பார்த்துதான் மனம் திரும்பி என்னிடத்திலே வா என்று அழைக்கிறார். உங்களுடைய குளிர்ந்து போன தன்மையிலிருந்து வெளியே வாருங்கள் என்கிறார். இன்றைக்கு நமக்கு எழுப்புதல் தேவை. விசுவாசிகள் மத்தியிலே மனம் திரும்புதல் ஏற்படாமல் எழுப்புதல் உண்டாகப் போவதில்லை. இஸ்ராவின் காலத்திலே மக்கள் இஸ்ரா அழுதால் எனக்கென்ன என்று இருக்கவில்லை. இன்றைக்கு அநேக திருச்சபையிலே பலர் குளிர்ந்து போன கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் பலர் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளேயே கடந்து வரவில்லை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட காலத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்றால் இந்த கருத்தற்ற கூட்டமானது, ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அண்டை வருவார்கள். அப்படி இல்லை என்றால் மிக தெளிவாக தாங்கள் பிசாசின் பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துவார்கள். இஸ்ரா 10:7-8, அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எருசலேமிலே வந்து கூட வேண்டும் என்றும், 3 நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாயிலும் வராதே போனால் அவனுடைய பொருளெல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். மிக திட்டமும் தெளிவாக பிரிக்கப்பட வேண்டியவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மோசேயின் பிரமாணத்தின் கீழே இருக்கிறார்கள். அன்று இஸ்ராவின் காலங்களிலே அவர்கள் திட்டமும் தெளிவாக செயல்படுவது போலவே இப்பொழுது திருச்சபையிலே செயல்பட முடியாது. இப்பொழுது சாவியான கதிர்களை எல்லாம் அகற்றிவிட்டு தெளிவான கோதுமை மணிகளை மட்டும் பிரித்து எடுக்கிறார்கள். இத்தனை காலங்கள் நடைபெற்ற இந்த சம்பவங்களை சரி செய்வது ஒரே நாளிலே செய்ய முடியாது. 3 நாட்கள் தேவை என்பதை உணர்கிறார்கள். பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த அத்தனை பேருக்கும் செய்தி அனுப்பப்படுகிறது. அனைவரும் ஒரு எழுப்புதலுக்காக கூடி வர வேண்டியதிருந்தது. அதற்கு முன்னர் அங்கே மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டும். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து முன்வர விருப்பமில்லாதவர்கள் சபையை விட்டே புறமாக்கப்படுகிறார்கள். திருச்சபைகளிலேயும் அவ்வப்பொழுது இப்படி சுத்திகரிப்பு நடைபெற வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. சபை அங்கத்தினரின் பட்டியலிலிருந்து பெயரை எடுத்தால்தான் அவர்களையே பார்க்க முடியும் என்பவர்களை அகற்ற வேண்டியதல்ல. திருச்சபையின் அங்கத்தினர்களாய் மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்பாமல் இருப்பவர்களை திருச்சபையை விட்டு அனுப்பிவிடுவது நல்லது. உணவுக்காக கோழியை அறுத்து சுத்தம் செய்யும் பொழுது கணையத்தை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது முழு மாம்சத்தையும் கெடுத்துவிடும். அதே போலத்தான் பெரியமானவர்களே, இன்றைக்கும் திருச்சபையிலே அப்படிப்பட்ட கசப்பான வேர்கள், கசப்பான நபர்கள் அகற்றப்பட வேண்டும். எபிரேயர் 12:15 பாருங்கள், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். திருச்சபைக்குள்ளே இருக்கிற குறை சொல்கிற ஒரு சிறு கூட்டம் ஆவிக்குரிய எழுப்புதலை கெடுத்து போட முடியும். கசப்பு எனும் குணத்தினாலே எத்தனை வாழ்க்கையை பாழடித்திருக்கிறார்கள் இல்லையா? எஸ்ரா 10:9-11 வரை பாருங்கள். அப்படியே யூதா பென்னிமீன் கோத்திரத்தார் எல்லாரும் 3 நாளைக்குள்ளே எருசலேமிலே கூடினார்கள். அது 9-ம் மாதம் 20-ம் தேதியாயிருந்தது. ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆசாரியனாய் எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேலிருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். திருச்சபை செயல்படுவதை குறித்து அதிகமாக பேசப்படுவதை இந்நாட்களிலே நாம் கேட்கிறோம். ஆனால் இன்றைக்கு உண்மையாகவே திருச்சபைக்கு தேவை ஒரு சுத்திகரிப்பு. பாவத்திலே வாழ்கிறவர்கள் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்ப வேண்டும். அன்பில் குறைபட்டவர்கள் கூட அதை அறிக்கை செய்து மாற்றம் பெற வேண்டும். யோவான் 13:35 பாருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்களிலிருந்து எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நம்முடைய திருச்சபைகளிலே அன்பு எந்த அளவு வெளிப்படுகிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? நம்முடைய குடும்ப சூழலிலே அன்பு எந்த அளவு வெளிப்படுத்தப்படுகிறது? இன்று எத்தனை உறவுகள் கசப்புள்ளதாகவும் பகையாகவும் மாறியிருக்கின்றன? விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே, விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே அன்பு காணப்படக்கூடியதாக இருக்கும் என்றால், நாம் எடுத்துச் சொல்லாமலேயே அநேகர் கிறிஸ்துவின் அண்டையிலே ஈர்க்கப்பட முடியும். எஸ்ரா 10:12 அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோட பிரதித்திரமாக, ஆம், நீர் சொன்ன வார்த்தையின்படியே செய்ய வேண்டியதுதான். இங்கே எஸ்ரா ஜனங்களை செய்ய முடியாது சொன்ன ஒரு காரியம் ஒரு கசப்பான மாத்திரையை போன்றது. உண்மையாகவே அங்கே தாங்கள் நேசித்த மனைவிகளையும் பிள்ளைகளையும் விட்டு பிரிக்கப்படும் பொழுது மிக அதிகமான அழுகையும் கூக்குறலும் கூட உண்டாயிருந்திருக்கும். கவனித்தீர்களா? அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்னதாக தங்களை சரி செய்து கொள்ள கூடிய பொழுது அங்கே மழை பெய்து கொண்டிருந்தது. எஸ்ரா 10:13 ஆனாலும் ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள். இது மாரி காலமுமாயிருக்கிறது. இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே கூடாது. இது ஒரு நாள் இரண்டு நாள் வேலை அல்ல. இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகி நாங்கள் அநேகர். மழை அதிகமானபடியினாலே மக்கள் சிதறிப்போக எத்தனித்தார்கள். எனவே அந்த கூட்டத்திலே ஞானமுள்ளவர்கள், இது ஒரு நாள் இரண்டு நாள் வேலையல்ல, கட்டளையை மீறினவர்கள் நாங்கள் அநேகராயிருக்கிறோம், எனவே விசாரிப்புக்காரர்களாக பிரபுக்கள் நியமிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலத்திலே வந்து தங்கள் காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். எஸ்ரா 10:14 ஆகையால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும். இந்த காரியத்தின் நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றார்கள். எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட வேண்டும் என்பது திட்டமானது. எனவே இவ்வாறுதான் அவர்கள் செயல்பட்டார்கள். பாருங்கள் எஸ்ரா 10:19 இவர்கள் தங்கள் ஸ்திரீகளை தள்ளிவிடுவோம் என்று கையடித்து கொடுத்து தாங்கள் குற்றவாளிகளானபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். இதனிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த குற்ற நிவாரண பலியை குறித்து பார்க்கும்பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்று கூட்டப்பட்டவர்களாக ஒரே கூட்டமாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்காக ஒருமனப்பட்டு கர்த்தருடைய பாதத்திலே வந்தார்கள். இந்த வசனத்தை தொடர்ந்து வருகிற பகுதியிலே யார் யார் தாங்கள் திருமணம் செய்த அந்நிய பெண்களை தள்ளி வைத்தார்கள் என்ற பட்டியலை நாம் பார்க்கிறோம். மிக கருத்தோடு பயபக்தியோடு அந்த பிரதிக்கினையை அவர்கள் செய்தார்கள். எஸ்ரா 10:44 இவர்கள் எல்லாரும் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள். இவர்களில் சிலர் கொண்டிருந்த ஸ்திரீகளிடத்தில் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள். இந்த வசனம் மிக துக்கமான ஒரு சரித்திரத்தை சொல்கிறது. பெற்றோரின் பாவத்தினாலே பிள்ளைகள் தண்டிக்கப்படுகிறார்கள். மறுஜாதியான பெண்களையும் அவர்கள் மூலமாய் பெற்ற பிள்ளைகளையும் திட்டவட்டமாக கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படியாக அவர்கள் தள்ளி வைக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே எஸ்ரா கர்த்தருடைய மனிதனாக பொறுப்பெடுத்து காரியங்களை செய்தார். தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக யூதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியை ஏற்படுத்துவதற்காக இஸ்ரா உதவி செய்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனம் தவறு என்று போதிக்கிற எத்தனை காரியங்களிலே நாம் துணிந்து வாழ்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பலமுறை ஆண்டவர் நம்முடைய பாவத்தை குறித்து நம்மோடு பேசியிருக்கிறார். ஆனால் அதை நிரந்தரமாக புறம்பே தள்ள இஸ்ராவை போல, இந்த யூத ஜனங்களைப் போல எப்பொழுதாவது நாம் தீர்மானம் எடுத்திருக்கிறோமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்களா அன்பின் ஆண்டவரே, மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு காரியமாய் இருந்தாலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை குறித்து கருத்தோடு யூத ஜனங்கள் அந்த நாட்களிலே செயல்பட்டதை நாங்கள் கவனித்தோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் எங்களுடைய சமுதாயங்களிலே, எங்களுடைய திருச்சபைகளிலே, எங்களுடைய குடும்பங்களிலே விசுவாசிகளான ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை சீக்கிரமாக சரி செய்து கொள்ள ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னமும் எந்தெந்த காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டுமோ அதை குறித்தும் தொடர்ந்து எங்களோடு பேசும். இன்றே நாங்கள் ஒரு தெளிவான தீர்மானத்திற்குள்ளே, பூரணமான அர்ப்பணிப்பிற்குள்ளே கடந்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12.